வரலாற்றை பற்றிய பொருள் முதல்வாதமும் இயற்கை பற்றிய பொருள் முதல்வாதமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை. ஜான் ஃபெல்லமி ஃபாஸ்டர். பிரிட்டனில் 1949 மே முதல் வெளியீட்டை துவக்கிய மார்க்சிய சித்தாந்த மாத பத்திரிகையான புகழ்பெற்ற மந்த்லி ரிவ்யூ பத்திரிகையின் ஆசிரியராக தற்போது ஜான் ஃபெல்லமி ஃபாஸ்டர் இருந்து வருகிறார். இவர் ஓரியன் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றியவரும் கூட. மார்க்சியத்தின் அடிப்படையில் சூழலியல் பற்றிய ஆய்வுகளில் பெயர் பெற்றவராக விளங்கி வருகிறார். சூழலியலில் பற்றிய கேள்விகளுக்கு மார்க்சியத்தின், குறிப்பாக மார்க்சின் எழுத்துக்களின் அடிப்படையில் புதிய விளக்கங்கள் உருவாக்கி வருவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார். ஃப்ரண்ட்லைன் இதழில் வெளியான அவரது நேர்காணலின் ஒரு பகுதி இங்கே இடம்பெறுகிறது. வளர்சிதை மாற்ற பிளவு பற்றிய மார்க்சின் கோட்பாடு எனும் அவரது புகழ்பெற்ற கட்டுரை சமூகவியலுக்கான அமெரிக்க சஞ்சிகை ஒன்றில் பிரசுரமானது. இதில் வளர்சிதை மாற்ற பிளவு எனும் கோட்பாட்டினை அவர் அறிமுகம் செய்துள்ளார். இவ்வார்த்தை கோர்வையே மார்க்ஸ் உருவாக்கியதுதான். முதலாளித்துவ அமைப்பின் கீழ் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவில் ஏற்படக்கூடிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நோக்கிய செயல்முறைகளை வெளிப்படுத்தும் வகையில் வளர்சிதை மாற்ற பிளவு என்பதை அவர் கையாண்டார். தவிர உலகெங்கிலும் சூழலியல் பற்றிய அவரது புதிய விளக்கமானது சூழலியல் பற்றிய கேள்விகளை மார்க்சியத்துடன் தத்துவார்த்த அடிப்படையில் இணைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பினை வழங்குகிறது. சூழலியல் பற்றிய த வல்னரபிள் பிளானட், எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்னும் ஃபாஸ்டரின் சமீபத்திய புத்தகம் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இன்றைய தினம் சூழலியல் உருவாக்கியுள்ள சிக்கல்கள் யாவும் முதலாளித்துவ பொருளாதார அமைப்புடன் நெருக்கமானதாக அதன் ஒரு பகுதியாக இருந்து வருவதை தனது ஆய்வில் மையப்படுத்தியதன் விளைவாக இந்த புத்தகம் சர்வதேச அளவில் பெரும் கவனிப்பை பெற்று வருகிறது. ஃபாஸ்டரை பொறுத்தமட்டில் உலகளாவிய சூழலியல் பேரபாயம் என்பது முழுமையாக வியாபித்து நிற்கும் நெருக்கடியாகும். இது முதலாளித்துவத்தின் விளைவால் உருவானது. இதன் பொருட்டு முதலாளித்துவ அமைப்பில் முழுமையான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் உள்ளது. சூழல் பாதுகாப்பு என்பது முதலாளித்துவுடன் இணக்கமாக இருக்கக்கூடியதல்ல என்று அவர் கூறுகிறார். இதன் பொருட்டு ஜெர்மன் கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் ரோசா லக்சம்பர்க்கை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். மனித குலத்தின் முன்னே தெரிவு செய்வதற்கு சோசியலிசம் அல்லது அதற்கு எதிரான மறுமுனை ஆகிய இரண்டு வழிமுறைகளே உள்ளது என்று ஃபாஸ்டர் எச்சரிக்கிறார். மனித குலத்திற்கும் இயற்கைக்குமான உறவு பற்றிய பொருள் முதல்வாத விளக்கத்தின் அடிப்படையில் முதலாளித்துவத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தனது திறனாய்வை அவர் ஆதாரமாக கொள்கிறார். நீடித்த சோசியலிச மாற்றுக்கு இது தவிர்க்க இயலாது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். முதலாளித்துவ உற்பத்தி முறையின் அம்சமான வளர்சிதை மாற்ற பிளவு என்பது மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள நெருக்கத்தில் உருவாகக்கூடியது. இதை மனித சமூகத்திற்கு இணக்கமாய் ஒத்திசைவாய் மாற்றுவது என்பது முன் சொல்லப்பட்ட மாற்று சமூகத்தில்தான் சாத்தியமாகும் என்று ஃபாஸ்டர் கருதுகிறார். ஜிப்சன் ஜான் மற்றும் ஜிதேஷ் ஆகியோர் ஃபாஸ்டருடனான நேர்காணலில் சூழலியல் பற்றி பல்வேறு வினாக்களை எழுப்பியதும் அவர் அளித்த விளக்கமும் மந்த்லி ரிவ்யூ சஞ்சிகையில் வெளியிடப்பட்டது. அவற்றில் சூழலியல் பற்றிய முக்கியத்துவம் வாய்ந்த விளக்கங்கள் ஃப்ரண்ட்லைன் இதழில் வெளியாகின. அவை இங்கே தரப்படுகின்றன. 1999 வெளியிடப்பட்ட வளர்சிதை மாற்ற பிளவு பற்றிய மார்க்சின் கோட்பாடு எனும் உங்களது புகழ்பெற்ற ஆய்வுரையில் மட்டுமன்றி 2000 வெளியான மார்க்சிய சூழலியல் என்னும் நூலிலும் அனைவரும் அறியத்தக்க வகையில் வளர்சிதை மாற்ற பிளவு பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். மார்க்சும் எங்கல்ஸும் இயற்கை பற்றி என்னதான் செய்துள்ளனர்? அவர்களின் அன்றைய கருத்துக்கள் இன்றைக்கு பொருத்தமானதாக இருக்க முடியுமா? வரலாறு பற்றிய பொருள் முதல்வாத கருத்துருவும் இயற்கை பற்றிய பொருள் முதல்வாத கருத்துருவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளதை பொருள் முதல்வாதிகள் என்ற அடிப்படையில் மார்க்சும் எங்கல்ஸும் கண்டறிந்தனர். மேலும் இயக்கவியல் அடிப்படையில் அவர்கள் கண்டறிந்து இரு விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். எபிகூரஸின் இயற்கை பற்றிய பண்டைய பொருள் முதல்வாத தத்துவம் குறித்த மார்க்சின் ஆய்வு சிறப்பு வாய்ந்தது. ரைனிசிக் ஜாய்த்துங் எனும் ஜெர்மானிய இதழொன்றில் அவர் ஆசிரியராக பொறுப்பில் இருக்கையில் வெளியிடப்பட்ட அவரது முதல் கட்டுரை பொருள் குவிப்பில் முக்கியத்துவம் வகிக்கும் வனத்திருட்டு பற்றியதாகும். அவரது பொருளாதார தத்துவ குறிப்புகளில் இயற்கை மட்டுமன்றி உழைப்பும் அந்நியமாவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. தவிர பெக்கானியன் விதி குறித்த ஆதாரமான விமர்சனத்தை கிண்ட்ரியஸ் நூல்வில் அளிக்கிறது. அதாவது, இயற்கையின் தனித்துவம் வாய்ந்த விதிகளை ஏற்பதன் மூலம் இயற்கையை வெல்ல முடியும் என்பதே பெக்கானியனின் கருத்தாகும். கார்ல் மார்க்சின் சூழலியல் சோசியலிசம் எனும் தனது புத்தகத்தில் கோஹை சைட்டோ மார்க்சின் பிந்தைய கால வாழ்வில் சூழலியல் பிரச்சினைகள் அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்ததை வெளிப்படுத்தியுள்ளார். எங்கல்ஸை பொறுத்த மட்டில் அவரது மகத்தான படைப்பான முடிவு பெறாத இயற்கையின் இயக்கவியல் என்ற நூலில் எழுதியுள்ளார். சமூகத்திற்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பினை அறியும் வகையில் இயற்கையின் உலகளாவிய வளர்சிதை மாற்றம், சமூக அடிப்படையில் வளர்சிதை மாற்றம், வளர்சிதை மாற்ற பிளவு ஆகிய கருத்துக்களை மார்க்ஸ் பயன்படுத்தி கொண்டார். தவிர சூழலியல் நவீன முறைகளையும் அவை இதே வகையில் மேம்படக்கூடும் என்பதையும் அவர் எதிர்பார்த்தார். இவ்வகையில் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையில் வளர்சிதை மாற்றத்தை நியாயமான விதத்தில் முறைப்படுத்துவது என சோசியலிசத்தை வரையறை செய்துள்ளதோடு மனிதனுக்கு தேவைப்படக்கூடியவற்றை நிறைவு செய்யும் அதே நிலையில் சக்தியை பாதுகாப்பதாகவும் சோசியலிசம் அமையும் என்று மார்க்ஸ் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு தனிநபருக்கும் புவி சொந்தமானதல்ல, அல்லது இக்கோளத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தமானதல்ல. அவர்கள் எதிர்வரும் சந்ததியினருக்காக இதை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே நலிவுறாதிருக்க செய்வதோடு எந்த ஒரு தனிநபருக்கும் புவி சொந்தமானதல்ல, அல்லது இக்கோளத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தமானதல்ல. அவர்கள் எதிர்வரும் சந்ததியினருக்காக இதை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இதை நலிவுறாது இருக்க செய்வதோடு இதை தங்களின் குடும்ப சொத்தாக மேம்படுத்திடவும் வேண்டும். முதலாளித்துவத்திற்கும் சூழலியலுக்கும் இடையிலான தொடர்பினை புரிந்து கொள்ளும் வகையில் உறுதிமிக்க ஆதாரம் ஒன்றை, அதுவும் அறிவியல் ரீதியில் அளித்திருப்பதை போல் வேறு எந்த ஆய்வுரையும் அளிக்கவில்லை என்று என்னால் உறுதியாக வாதிட முடியும். ஆயினும் இது திறன் ஆய்வில் ஒரு வழிமுறைதான். நாம் இவற்றுடன் வேறு பலவற்றையும் இணைத்திட வேண்டும். நம் காலத்திய பிரத்யோக வரலாற்று தன்மையினை பிரதிபலிக்கும் வகையில் நாம் அறிந்திருக்கக்கூடிய சூழலியல் மாற்றங்கள் சமூக உறவுகள் பற்றியும், சூழலியலில் உருவாகியுள்ள சிக்கல்கள் பற்றியும், மனித ஞானம் விரிவு பெற்றமையும் அதன் செயல்திறன் குறித்தும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தொழில் முதலாளித்துவம் உச்சாணி நிலையில் இருக்கையில் பல்வேறு மேற்கத்திய சிந்தனையாளர்கள் அமைப்பின் மீது சீற்றம் கொண்டு இயற்கையின் பால் காதல் வயப்பட்டவர்களாய் அழகியலோடு அவற்றை வெளிப்படுத்தினர். உண்மையிலேயே அவர்கள் இயற்கையின் பால் பழைய நிலைமைக்கு திரும்புதல் என்ற வாதத்தை முன்னிறுத்தினர். முதலாளித்துவம் குறித்தான இத்தகைய விமர்சனங்களிலிருந்து சூழலியல் அது ஏற்படுத்தக்கூடிய தீங்குகள் பற்றியும் மார்க்ஸ் எத்தகைய முறையில் வேறுபட்டிருந்தார்? இயற்கை அழகியல் புரட்சியெனில் இயற்கையின் பால் திரும்புதல் எனும் ரூசோவின் கருத்தையும் ஷெல்லி, வெட்டோஸ்வர்த் போன்ற இயற்கையின் மீது காதல் கொண்ட அழகியல் கவிஞர்களையும், அவரது முந்தைய காலங்களில் செயல்பட்ட தோரே போன்ற இயற்கை பாதுகாப்பாளர்களையும் கருத்தில் கொள்ள முடியும். இவர்களின் கருத்தோட்டங்கள் இயற்கையின் பால் திரும்புதல் என்னும் ஒரு வகைப்பட்ட வாதத்தை எழுப்பியது. ஒரு வகைப்பட்ட வாதத்தை எழுப்பது உண்மையே. மாறாக இவற்றை முந்தைய நிலைக்கு திருப்பிச் செல்லுதல் என்னும் அறைகூவலுக்கு பதிலளிப்பதாக கருத முடியாது. முதலாளித்துவ சமூகத்தின் உயரிய விளைவுகளுக்கு மாற்றாக விவரணம் செய்வதற்குரிய பொருளாக முக்கியத்துவம் வாய்ந்த நிலையில் இருப்பினும் இதை அச்சு அசலாக ஏற்கலாகாது. இயற்கையின் முதலாளித்துவ பேரழிவு பற்றிய இயற்கை அழகியல் விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் உலகை பண மதிப்பீட்டின் அடிப்படையில் மதிப்பிடுதல் என்னும் சார்லஸ் டிக்கன்ஸ் காலத்திய சமூக உணர்வோட்டத்தை இந்த அழகியல் விமர்சகர்கள் கொண்டுள்ளனர். சூழலியல் பற்றிய மார்க்சின் அணுகுமுறை இந்த இயற்கை அழகியலாளர்களை காட்டிலும் அவர் காலத்திய பொருள் முதல்வாத அறிவியலை சார்ந்து இருந்தது என்பது உண்மையே. இந்த அறிவியலே சூழலியல் பற்றிய கருத்தோட்டங்களின் வளர்ச்சிக்கான துவக்கமாகவும் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தாக்கம் சூழலியலில் விளைவிக்கக்கூடிய பேரழிவினை உணரத்தக்கதாகவும் அமைந்தது. வரலாற்று பொருள் முதல்வாதி என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையில் மார்க்ஸ் அதீத கவனம் செலுத்தினார். இயல்பாக இருந்து வரக்கூடிய இயற்கை நிலையை முதலாளித்துவம் ஒரு சீரான முறையில் சீரழித்து வருவதை தனது வளர்சிதை மாற்ற பிளவு பற்றிய கோட்பாட்டில் ஆய்வுக்கு உட்படுத்தினார். பல வகையில் தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய சிக்கலான கோட்பாடு என்ற அடிப்படையில் வளர்சிதை மாற்ற கோட்பாட்டினை அவர் பயன்படுத்தி கொண்டதோடு அன்றி சூழலியல் முறையின் மேம்பாட்டினையும் எதிர்நோக்கினார். மார்க்ஸ் செல்லியை மெச்சுபவராக இருப்பினும் மார்க்சின் சூழலியல் என்பது இயற்கை அழகியல் மரபில் உருவானதல்ல. மாறாக இந்த அறிவியலானது பொருள் முதல்வாதமும் இயக்கவியல் ஆகியவற்றில் இருந்தும் உருப்பெற்றதாகும். மார்க்சிய சூழலியல் அறிஞரும் ஃபாஸ்டருடன் இணைந்து தனித்துவமாகவும் மார்க்சிய சூழலியல் பற்றிய பல்வேறு நூல்களின் ஆசிரியருமான பால் ஃபர்கெட் வெளிப்படுத்தியதை போன்று மனித குலத்தின் நீடித்த வளர்ச்சி போக்கு என்பதே சோசலிசத்தின் சிறப்பம்சம் என்பதை மார்க்ஸ் அடையாளப்படுத்தியுள்ளார். உங்களை போன்ற மார்க்சிய அறிஞர்கள் பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பேரழிவு போன்றவை முதலாளித்துவ பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்டு வருகின்றனர். முதலாளித்துவத்தால் மனித குலத்தின் வாழ்நிலையை நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளக்கூடிய இத்தகைய பேரழிவினை எப்படி உருவாக்க முடிகிறது? முதலாளித்துவம் என்று சொல்லப்படும் தற்போதைய பொருளாதார சமூக அமைப்பு முறை உலகின் அனைத்து சூழல் வடிவங்களையும் மட்டுமன்றி மனித குலத்தின் வாழ்விடமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அச்சுறுத்தி வருவது என்பது உண்மையே. மேலும் இது இன்றைய தினம் எழுந்துள்ள கேள்வி அல்ல. சமகால அறிவியல் துறை அனைத்துமே இவற்றை அறிந்துள்ளது. 2017 நவம்பரில் 184 நாடுகளைச் சேர்ந்த 15,000 அறிவியலாளர்கள் மனிதகுலத்திற்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்தனர். ஏற்கனவே விடுத்த எச்சரிக்கை தான் புதுப்பிக்கப்பட்டது. இங்கே வினா ஒன்று எழுகிறது. முதலாளித்துவத்தின் இயக்க விதிகளில் இந்த அமைப்பு முறைகள் பூண்டோடு அழிவது தவிர்க்க இயலாது என்ற கருத்தோட்டத்தை உருவாக்கக்கூடிய ஏதேனும் உள்ளதா என்பதே அது. ஆம் என்பதே இதற்கான விடையாகும். முதலாளித்துவத்தின் கீழ் குவித்திடு குவித்திடு என்பதே விதியாக உள்ளது என்பதை மார்க்ஸ் முன்வைத்தார். மோசேயின் மந்திர சொல்லாக மட்டுமன்றி தீர்க்க தரிசிகள் கூறி சென்றதும் இதைத்தான். மூலதனத்தில் மார்க்ஸ் இது போன்ற பைபிள் வசனங்களையும் கதைகளையும் நகை உணர்வுடன் சுவைப்பட கையாண்டுள்ளது அதிசயத்தக்கதாகும். உபரி மதிப்பை மூலதனமாக மாற்றுவது பற்றி விவரிக்கையில் சொல்வதாவது பழைய கதைதான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோப்பை பெற்றான். இவ்வாறு பெற்றுக்கொண்டே போனார்கள். மூலதன குவிப்பு என்றும் உயர்நிலையிலேயே தொடர்வதை காட்டிலும் வேறெதுவும் இந்த அமைப்பின் கீழ் முக்கியத்துவத்தை பெறுவதில்லை. இதன் பொருட்டு தங்கு தடையற்ற மடை கடந்த பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுகிறது. மேலும் இருக்கக்கூடிய அனைத்தையும் சந்தை பொருட்களாக்கும் தேவையும் உள்ளது. இது உலகை வெறும் பணப்பரிவர்த்தனை பின்னல் என்ற கருத்துக்கு தள்ளுகிறது. இது பிரபஞ்சத்தின் உயிர் வேதியியல் செயல்பாடுகளில் தகர்வையோ அல்லது பிளவையோ உருவாக்குவதற்கு வழிவகுக்கிறது. இன்றைய தினம் அமைப்பு சார்ந்த சூழலியல் வல்லுநர்களைப் போலவே இச்சிக்கலை மார்க்சும் வளர்சிதை மாற்ற பிளவாக அன்றே கருத்தில் கொண்டிருந்தார். தமிழில் ராமச்சந்திர வைத்தியநாத்.